நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுகிற தலைப்பு பாதாளத்தின் வல்லமைகள். பாதாளத்தின் வல்லமைகள் என்கிற காரியத்தை நாம் அநேக இடங்களிலே வாசித்திருக்கிறோம், அநேக தரம் நாம் கேட்டிருக்கிறோம். மத்தேயு 16:15-19 வாசிப்போம். மத்தேயு 16:15-19 வரை.
மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலனை கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலனை கட்ட விழுப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட விழுக்கப்பட்டிருக்கும் என்றார்.
இங்கு நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை உண்மையானது, சத்தியமானது, தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. இந்த தேவனாகிய வார்த்தை தான் கிறிஸ்து அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட பேதுருகிட்ட ஆண்டவர் சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கொண்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ கல்லாய் இருக்கிறாய். அப்போ தேவனுடைய வார்த்தை சத்தியமானது, உண்மையானது. இது உண்மையான தேவனுடைய வார்த்தை தான், இது கிறிஸ்துவனுடைய வார்த்தை தான், இது கிறிஸ்து தான் நம்மகிட்ட பேசுகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர்த்தப்படும் பொழுது, அது மனுஷ சித்தத்தினால் நம்மளுக்கு உணர்த்தப்படவில்லை, உலக ஞானத்தினால் உணர்த்தப்படவில்லை, தேவனே அதை ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய வார்த்தை என்பது தேவனே உணர்த்துகிறார். சபையில் பிரசங்கம் கேட்கறதுனால இல்லை, அல்லது பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்க பேசுறதுனால நம்மளுக்கு அது புரியாது. தேவனே ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை உணர்த்தினால் மட்டும்தான் அது சத்தியமான வார்த்தை என்று அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொண்ட எல்லாருமே பாறைதான். அப்படின்னா கல், காரணம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற எல்லாருமே நல்ல ஜீவனில் கற்களை போல இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாதிரி வசனத்தை புரிந்தவர்களுக்கு நீ பாறை, அதனால் நானும் பாறை, நானும் நித்திய ஜீவனுடையவனாக இருக்கிறேன், அதனால் நீங்களும் நித்திய ஜீவனுடையவனாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை தேவனுடைய வசனத்தின்படியும் பிரமாணத்தின்படியும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்றைக்கு எல்லாருமே நாம் தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அப்போ உடன்படிக்கை செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னா என்ன அர்த்தம், யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். உடன்படிக்கை பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, ரெண்டு சாவியை கொடுத்துட்றாரு. அதே மாதிரி ஆண்டவரும் ரெண்டு சாவியை வச்சுக்கிறார் கையில். ஆமாம், ரெண்டு உடன்படிக்கை பண்ணவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ஆண்டவர் ஒரு சாவியை கொடுத்துட்றாரு. ரெண்டு சாவியெல்லாம், ஒரு சாவியை யூஸ் பண்ணாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் நடக்கும். அதே மாதிரி ஆண்டவரும் ஒரு சாவியை வச்சுருக்காரு. ஆண்டவர்கிட்ட இருக்கிற சாவி நம்மகிட்டையும் இருக்குது. அப்போது பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வல்லமைகள் எப்படின்னா என்னவா இருக்கும், பாதாளத்தின் வல்லமைகள் எப்படி மேற்கொள்ளாம இருக்கும், சோத்திரம் அது இல்லை, அதெல்லாம் ஒவ்வொரு பகுதி தான். பாதாளத்தின் வல்லமைகள் அப்படின்னு சொன்னா, பாதாளத்தினுடைய வல்லமை முதலாவது மரணம். இல்லை, பாதாளத்தின் வல்லமை கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுன்னா அப்புறம் மரணம் வந்துடும். அதுக்கு தான் ஆண்டவர் சாவியை கொடுத்துட்டாரு. அடைச்சு போன திறக்கிறதுனால திறந்துக்கலாம். உடன்படிக்கை மீறினா ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். உடன்படிக்கை மீறிச்சுன்னா நாம் திறக்கவே வேண்டாம், அது தானே திறந்துடும். இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணவங்க உடன்படிக்கை மீறினா தானே இங்கே திறந்துட்டு ஆண்டவர் அங்கே திறந்து விட்டுருவார். நம்ம திறக்கலைன்னா அங்கே முதல்ல அவர் திறந்து விட்டுருவார். அதனால தான் ரெண்டு சாவியை கொடுக்குறாரு, நீ ஒன்று வச்சுக்க நான் ஒன்று வச்சுக்கிறேன். யார் உடம்படிக்க முதல்ல மீறுறாங்களோ அவங்களுக்கு ஞாயிற்று. அப்போ பாதாளத்தின் வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, பாதாளங்கிறது எங்க இருக்குது? சொல்றது. ஆனா உண்மையா எங்க இருக்குது பாதாளம்? பாதாளங்கிறது நம்ம வயிறு. பாதாளங்கிறது நம்ம வயிறு. எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது. அப்போ ஒருத்தன் வயிற்றை கட்டுப்படுத்தினா மூளை கட்டுப்படும். வயிற்றை கட்டுப்படுத்தலைன்னா நம்ம மூளை கட்டுப்படாது. கண்ணு இல்லை, அதான் எப்படி இருந்தாலும் சரி எல்லா வயிற்றுலையும் போய் வயிறு நிறைஞ்சு கண்ணு நிறைஞ்சாலும் நிறைய மாட்டேங்குது. அப்போ வயிறு தான் கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது. சோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சாவியை கொடுத்துட்டாரு. ஒன்னா நீ திற இல்லாட்டினா நான் திறக்கிறேன். நீ பூலோகத்தில் திறந்தீன்னா நான் அங்கே சாத்திடுவேன். நீங்கள் பூலோகத்தில் நீ சாத்தினீன்னா நான் அங்கே திறந்துடுவேன். அப்போ இன்றைக்கு நம்முடைய விசுவாச உடன்படிக்கை, தேவனுடைய வார்த்தையோட உடன்படிக்கை இருக்கிற உடன்படிக்கை மீறும் பொழுது பாதாளத்தின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்கிறது. அப்படின்னா நம்முடைய மனசனுடைய எண்ணங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேற்கொண்டு நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் தான் அதிகமாக கிரியேட் செய்யுது. அந்த இருதயத்தினுடைய எண்ணங்கள் அதிகமாக கிரியேட் செய்யும்போது என்ன ஆகுது? முதல்ல வார்த்தையாக வருகிறது, அப்புறம் செயலில் வந்து கொஞ்ச நாள் அப்படியே போய் போய் வரும்போது நம்முடைய கிரியைகளை மரணத்துக்குள்ளாக அது நடத்துகிறது. மத்தேயு 15:15-18 மத்தேயு 18.
அவர்களுக்கும் அவன் செவிகூடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிகூடாதிருப்பானால் அவன் உனக்கு ஒரு அஞ்ஞானியை போடவும் நாயக்காரனை போடவும் இருப்பானாக. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்ட விட்டீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட வைக்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
இங்கு சகோதரன் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணும்போது அவனை மன்னிக்க சொல்லியிருக்காரு. நிறைய தடவை மன்னிச்சிருக்கிறாரு. மன்னிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? நீ அவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்தினா நீ நேரடியாக போய் முதல்ல சொல்லு. கேட்கலையா? 2-3 பேரை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு அந்த குற்றத்தை உணர்த்து. அப்படியும் கேட்கலையா, அவனை ஆயக்காரனை போலையும் பாவிகளை போல விட்டுரு. அப்போ இந்த சகோதரன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவனுடைய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுதும் அங்கே ஆண்டவர் அந்த பரலோகத்தினுடைய சாவியை குறித்து சொல்கிறார். நம்முடைய இருதயத்தை நம்ம திறந்தோம்னா நம்முடைய சகோதரன் சந்தோஷமாக இருப்பான். அவன் தேவனுடைய கற்பனையை மீறும் போது நம்ம என்ன பண்ணுறான்? நம்முடைய இருதயத்தை பூட்டிடுறான். அப்போ நம்ம பூட்டும்போது அவன் ஆயக்காரனும் பாவியை போல இருக்கிறான். நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு அப்படி செய்கிறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்முடைய சொந்த சகோதரனாகிய ஆத்மாவுக்கு நம்ம தனியாக இருக்கும்போது இப்படி இப்படி செய்யாதன்னு நம்ம சொல்கிறோம். அவன் கேட்காமல் இருக்கிற பட்சத்தில் 2-3 சாட்சிகளை வச்சு இப்படி செஞ்சதுனால தானே உனக்கு இந்த ஆபத்து வந்தது, இப்படி செஞ்சதுனால தானே உனக்கு இப்படி ஆபத்து வந்ததுன்னு நாமளே நம்மை குறித்து நாம் நம்முடைய தவறுகளை உணர்வோம். அப்படியும் உணர்த்தப்பட்டு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது எப்படி நம்ம சகோதரனை வந்து பாவியை போலவும் அஞ்ஞானியை போலவும் விட்டு விடுகிறோமோ அதே மாதிரி நம்மளை நாமளே பாவியை போலவும் அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனாகவும் நாமளே மாறுகிறோம். அப்போ மனிதனுக்கு இந்த ஒரு பிரமாணம் சொன்னால், மனிதனுக்கு விரோதமான பாவத்திற்கு இந்த ஒரு பிரமாணம் சொன்னால், தேவனுக்கு விரோதமான பாவத்துக்கு எப்படிப்பட்ட பிரமாணம்? இதே பிரமாணம் தான். ஆனால் நியாய தீர்ப்பு என்னன்னா பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளும். தேவனுக்கு விரோதமாக இப்போ விசுவாச உடன்படிக்கைங்கிறது தேவனோடு செய்யப்படுகிற காரியம். அப்போ இது நீதியும் தேவனுக்கு ஏற்ற நீதி, அதை மீறுகிற சமயத்திலையும் அது தேவனுக்கு விரோதமாக பாவமாக கருதப்பட்டு பாதாளத்தின் வல்லமைகள் உடனே திறக்கப்படுகிறது. அப்போ பாதாளத்திலேருந்து முதல்ல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வாயில் வார்த்தைகள் அனலாக வரும், கோபமான வார்த்தைகளாக வரும், எரிச்சலான வார்த்தைகளாக வரும். அப்படி வந்து 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து 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 நம்முடைய அஸ்திபாரத்தை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வார்த்தைகளே கோப வார்த்தைகளே அக்னியை கொளுத்தி நாம் கிறிஸ்துவோடு செய்த அஸ்திபாரத்தை வேக பண்ணுகிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:18 வெளிப்படுத்தல் 1:18 மறித்தேன். அதே மாதிரி நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவனுடைய வார்த்தைகளை மறித்தாதான் நாம் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை நாம் வைத்திருக்க முடியும். கிறிஸ்து மறித்தார், அதனால் கிறிஸ்து வச்சிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவோட வார்த்தையை இணைந்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்காக தங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே மறிக்க வேண்டும், பூமிக்குரிய காரியங்களிலே மறிக்க வேண்டும். அப்படி மறிக்கும்போது அவர்களுக்கு பாதாளத்தினுடைய திறவுகோளும் மரணத்துடைய திறவுகோளும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், சாபத்தையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ எதை வேணாலும் எடுத்துக்கலாம், அதுதான் சாவி. நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ எதை வேணாலும் எடுத்துக்கலாம், சாவிங்கிறது இதுதான். நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் இது சாத்தான் கொண்டு வந்தான், இது இப்படியே ரோட்டில் போகும்போது வந்தது அப்படின்னெல்லாம் கிடையாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருகிற ஆசீர்வாதத்திற்கும் சாபத்துக்கும் அவர்கள் தான் காரணம். ஆசீர்வாதம் மட்டும் வந்துட்டால் நாம் என்ன சொல்கிறோம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார், என்னைய நல்லா தேவனுடைய வார்த்தையின்படி என்னை பலப்படுத்தி வச்சிருக்காரு, இன்னும் புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம நம்பி விசுவாசிக்கிறோம். அப்போ சாபம் வரும்போது என்ன பண்ணுறான், அது சாத்தான் கொண்டு வந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, அதே தான் தேவன் தான் கொண்டு வந்திருக்காரு, நம்முடைய கிரியின்படி தான் அது நம்ம வந்திருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை மீறப்பட்டதற்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்கள் கடந்து வருகிறது. காரணம் என்னன்னா, பாதாளத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பாதாளத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் இருந்த பொல்லாத ஆவிகள் மீண்டும் வெளியே வந்திருக்கிறது. ஏசாயா 28:16 15-22
நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. அதால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான், நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும், நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம், வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் விதிக்கப்படுவீர்கள், அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போகும், அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும், அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும், கால் நீட்ட படுக்கை நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது, கர்த்தர் தமது கிரியாகிய அபூர்வமான கிரியை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும், அவர் பெராட்சி மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொள்ளுவார், எப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பழத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள், தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தி சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன்.
போதும், தேசம் அனைத்தின் மேலும் சகல மனுக்குலத்திற்கும் தேவன் செய்த உடன்படிக்கை அப்படின்னா, நம்ம பாதாளத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிற அநேகர் அந்த உடன்படிக்கை எப்படி மீறுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 15 வசனத்தில் இருக்கு, பாதாளத்தோடு செய்த உடன்படிக்கை மீறுகிறவர்கள் முதல் செய்யற காரியம் ஒண்ணு இருக்கிறது.
நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயின் மறைவிலே வந்து அடைகிறோம் என்கிறீர்களே.
போதும். அப்ப பாதாளத்தோடு உடன்படிக்கை செய்கிறவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறுவதற்கு முதலாவது செய்கிற பாவம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி மரணத்தோடு உடன்படிக்கை செய்கிறவர்கள் அதை மீறுவதற்கு அவர்கள் செய்கிற பாவம் இன்னொன்று இருக்கு. இந்த ரெண்டு பாவம் செஞ்சாச்சுன்னா உடனே என்ன பண்ணலாம், பாதாளத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும், உடனே வாதை புரண்டு வரும். வாதைன்னு சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது பாதாளத்தோடு உடன்படிக்கை செய்கிறவர்கள் செய்கிற பாவம் என்னவா இருக்குது பாருங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மூளை வேலை
செய்யுது,
விளங்குது. இன்னும் நான் பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். பாதாளத்தோடு செய்கிறவர்கள் செய்கிற முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடன்படிக்கை மீறுவதற்கு பொய் நிறைய சொல்லுவாங்க. பாதாளத்தினுடைய வாசல் திறந்த உடனே முதல்ல வர்றது பொய். இதை பற்றி உண்டான வசனம் என்ன நிறைய இருக்கு. சகல ஜனத்தின் மேலும் தேவன் செய்த உடன்படிக்கை, உபத்திரவ காலத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு உலகம் முழுவதும் வேகமாக கடந்து போகும் பொழுது இந்த காரியம் நடைபெறும். கிறிஸ்தவங்க மட்டுமில்லை, தேவனுடைய வார்த்தையை அறிந்த எல்லா ஜனங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பொய் சொல்லும்போது வருகிற நியாய தீர்ப்பு இருக்குது. அது சகல ஜனத்தின் மேலும் கடந்து வரும், யாரும் தப்பிக்கவே முடியாது. அப்போ பொய் என்னும் அடைக்கலத்தில் வந்திருக்காங்க. மரணத்தோடு செய்த உடன்படிக்கை மீறுவதற்கு பத்து பொய் சொல்லியாச்சுன்னா அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மரணத்தை கொண்டு வரும். அப்படின்னா நம்ம செய்கிற செயலில் ஒரு தோல்வி வரும், மரணம்னா தோல்வி. ஆமாம், பத்து பொய் சொல்லியாச்சுன்னா போத உடனே நம்முடைய செயல் வந்து மரணத்துக்குள்ள வந்துடும், அப்படின்னா தோல்வியில் வந்துடும். எப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கும் போது அனல் மூண்டு நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோமோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது நம்முடைய இருதயத்தில் அனல் மூண்டு பாதாளத்திலிருந்து அக்னி மயமான வார்த்தைகளை, கோபமான வார்த்தைகளை பேசி நம்முடைய அஸ்திபாரத்தை, அப்படின்னா நாம் செய்த நல்ல கிரியைகளையே நாமே தீ கொளுத்தி விடுகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் இப்படி மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், சியோனில் ஒரு மூலக்கல்லை வைக்கிறேன். அந்த மூலக்கல்லை நீ தாண்டி வந்தீங்கன்னா தான் சியோனுக்கு வர முடியும், அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்துக்கு வர முடியும். அந்த கல்லில் இடறி விழுந்தாச்சு அப்படின்னா உடனே அவர்கள் பாதாளத்தினுடைய வல்லமைக்கு தான் கீழ்ப்பட வேண்டும். அப்போது நீதியும் நியாயமும் ரொம்ப முக்கியம். அந்த நீதியும் நியாயமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் போகும்போது நாம் எல்லாருமே கிறிஸ்துவாகிய மூலக்கல்லிலே நாம் இடறி விழுகிறோம். நியாய தீர்ப்பு புரண்டு வரும்போது என்ன பண்ண என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நம்முடைய உடன்படிக்கை முறிஞ்சு போயிடுது, உடனே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, பயம் வந்துடுது.
நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம், வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள், அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்துக் கொண்டு போம், அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும், அதை பற்றிய பிறக்கும் செய்தி கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாகும்.
மனசுல பயம் வந்துடும், ரட்சிக்கப்பட்டது வீணா போச்சு, இவ்வளவு நாள் செஞ்சா ஊழியம் வீணா போச்சு, இது ஊழியக்காரங்களுக்கு இதே தான், சாதாரண மனுஷனுக்கு இதே தான். அஸ்திபாரம் நம்ம போடுறோம், ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், அஸ்திபாரத்தின் மேலே மரம், புல், வைக்கோல், வெள்ளி, பொன் அப்படிங்கிற காரியங்களை வச்சு நல்ல சிற்பாசாரியை போல் அவன் வேலை செய்கிறான். அவன் உடன்படிக்கை மீறும்போது என்னென்னா பாதாளத்திலிருந்து அக்னி புறப்பட்டு வரும்போது முதல்ல அஸ்திபார கல்லை வேக வைக்குது, அதுக்கப்புறம் கல்லையும் இந்த புல்லை வேக வைக்குது, மரத்தை வேக வைக்குது, இப்படி அவன் செஞ்சது எல்லாமே வந்து போகுது. ஊழியத்தில் இருந்து நிறைய பேர் ஊழியத்தை விட்டு வெளியில் போகிறாங்கன்னா அவங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாகவே அவர்கள் செயல்பட்டதுபடியினால் அவருடைய ஊழியம் வெந்து நாசமாய் போய்விட்டது. அப்போ இரவும் பகலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற செய்திகளை கேள்விப்படும் பொழுது நம்மளுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குது. அப்போ இந்த நேரத்திலையும் நாம் கிறிஸ்துவுடைய வார்த்தைகளோடு மறுபடியும் உடன்படிக்கை செய்து நாம் மனம் திரும்பினால் உடனே வாதை நிறுத்தப்படும். அப்படி இல்லையா, மனம் திரும்புகிற வரைக்கும் அந்த வாதைகள் ராத்திரியும் பகலும் நம்மளைய அழட்டிக்கிட்டே இருக்கும். பிரச்சனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும். அதுக்கடுத்து வாசிப்போம்.
கால் நீண்ட படுக்கை நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது.
ஆமாம், இதில் எல்லாம் பிரச்சனையும் அடங்கி இருக்குது. இந்த ரெண்டு வார்த்தையில் நம்மளுக்கு என்னென்ன கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், எப்படி எப்படியெல்லாம் நம்ம வேதனை போடுவாங்கிறதுல இந்த ரெண்டு வார்த்தையில் அடங்கியிருக்குது. நாம் சாதாரணமாக சொல்லுவாங்க, எவ்வளவும் சேர்த்தியும் ஒரு கால் நீட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் போச்சு. பழமொழி, எவ்வளவு இருந்தும் கூட கால் நீட்டி படுக்கிறதுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. எங்கே போனாலும் நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் கஷ்டம்தான். மூடிக்கொள்ள போர்வியின் அகலம் பத்தாது. அப்படின்னா எங்கே போனாலும் அவருடைய நற்கிரிகளை வைத்து அவர்கள் தங்களை மறைத்து கொள்ள எங்கேயும் இடம் இல்லை. இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போனாலும் அவர் பார் இப்படி பண்ணிட்டு வந்திருக்காரு, இவருடைய காரியம் இப்படி இருக்குது, உடனே அவருடைய ரகசியங்கள் வெளியே வருகிறது. போர்வியில் மூடிக்கொள்ளும்போது நம்முடைய எல்லா அடையாளமும் மறைக்கப்பட்டு நம்முடைய என்ன வஸ்திரம் போட்டிருக்கிறோமோ அல்லது என்ன போர்வை மூடியிருக்கிறோமோ அந்த கலர் தான் வெளியில் தெரியும். அப்போ போர்வை போர்த்த முடியல அப்படின்னு சொன்னால் என்னுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளவு நல்ல காரியங்களை செஞ்சு எவ்வளவு நம்ம நீதிமானாக நடித்தாலும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய ரகசியங்கள், நம்ம செஞ்ச அநியாயங்கள் மற்றவங்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நியாயத்திற்கு கால் நீட்ட படுத்துக்க இடம் பத்தலை. அப்படின்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வீடாக இருக்கும், எனக்கு அங்கே கஷ்டம் இங்கே கஷ்டம்னு அங்கே வந்து உட்காந்துருவாங்க. அப்புறம் என்ன ஆகும், ஒவ்வொருத்தரும் காலை குறுக்கி குறுக்கி தான் படுத்துக்கணும். சிலவங்களுக்கு நல்ல இடம் இருக்கும், அங்கே வந்தால் மழை உழுகுது, இங்கே வந்தால் தண்ணி வருது, அங்கே வந்தால் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சரியான இடம் கிடைக்கலன்னு சில வீடுகளில் நம்ம வந்து நம்ம மற்றவங்களுக்கு நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல எப்படியோ வந்து நம்ம வந்து சரி செய்து நம்ம படுத்துக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்தவர்கள் நல்ல நித்திரையாக இருக்கணும். அப்படின்னா தூக்கம் அவர்களுக்கு நல்லா நிம்மதியாக வரும், அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், வறுமைங்கிறது வராது, கஷ்டங்கிறது இருக்காது. அப்போ தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்த பிள்ளைகளுக்கு சோதனை வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது, தீராத பிரச்சனை நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு, நாம் செஞ்ச பாவத்திற்குண்டான தண்டனை நம்மளை நெருங்கி வந்துட்டு இருக்குது, நாம் செய்த நீதிக்குண்டான ஆசீர்வாதம் நம்மளை நெருங்கி வந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம நீதி செய்கிறோமா அநீதி செஞ்சுருக்கிறோமாங்கிறத நம்மளுக்கு என்னென்ன ஒவ்வொரு நாளும் திரும்பி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 28:22 வாசிப்போம்.
இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்திகளை சேனைகளின் கர்த்தராய் ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன்.
போதும், இப்படி நியாய தீர்ப்பு புரண்டு வந்துட்டு இருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா உன்னை விட நான் பரவாயில்ல,
தூக்கம் மட்டும்தான் வருது,
உன்னை விட நான் பரவாயில்ல. பரியாசம் பண்ணுவாங்க எல்லாத்து மேலேயும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு. நியாய தீர்ப்பு இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி யாராவது தன்னை சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் நாம் குறைபட்டிருக்கிறோம், எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் தேவனுடைய தண்டனையை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதை பார்த்துக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், நீ எனக்கு இப்படி பண்ணதுனால தான் உனக்கு அப்படி வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க. இப்படி பரியாசமான வார்த்தைகளை அல்லது எப்படி தாத்தான் அபிராம் கோரகு என்கிறவங்க அந்த மாதிரி மோசை குறாதமாக பரிகாசம் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுடைய நியாய தீர்ப்பு மிகவும் பலப்படுத்தப்படுகிறது. சிலவங்க வந்து தங்களுடைய காரியங்களை உணர்ந்து மனம் திரும்பிடுவாங்க. எப்படி இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட கல்லறையில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரத்தில் ஒருத்தன் பரிகாசம் பண்ணான், ஒருத்தன் தான் செஞ்ச தவற உணர்ந்தான். அப்படி தங்களுடைய நியாய தீர்ப்பை உறுதிப்படுத்தும்படியாக நிறைய பேர் மனம் திரும்புவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நியாய தீர்ப்பை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களை பரிகாசம் பண்ணுவதோ அல்லது பரிகாசமான வார்த்தைகளை பேசுவதோ கூடாது. நம்ம நியாய தீர்ப்பு இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா, நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நாம் தேவனுடைய ஐக்கியமாக இருந்தால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இப்போ அந்த நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணார்னா, காட்டு கலந்த போல வனத்தில் திரிஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு சொன்ன ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்மை செய்து ஏழைகளுக்கு நீ உதவி செஞ்சீன்னா உன்னுடைய கஷ்டகாலம் தீரலாம், ஒரு தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நியாய தீர்ப்பை அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது காட்டுக்கழுதி போல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சபைக்கு ஒரு நாள் போவாங்க, அந்த சபைக்கு ஒரு நாள் போவாங்க, இங்கே கொஞ்சம் போவாங்க, ஒரு நிலையில்லாமல் இருக்கிற காரியத்தில் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வேலைக்கு அதே மாதிரி தான், இந்த வேலை செய்யலாமா, அந்த வேலை செய்யலாமா, இது நம்மளுக்கு ஒத்து வருமா, இது நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படின்னா, நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகிற பொழுது நாம் இந்த பூமியிலே அலைகிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் நாம் நிலையான இடத்துல இருந்து நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான், ஆனால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்படி உலகத்தில் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ கஷ்டம் இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து நாம் நம்முடைய நன்மையான கிரியைகளை விதையாக விதைக்கிற பொழுது, எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் சரி, உலகத்தில் எப்பேற்பட்ட தர்த்தனம் வந்தாலும் சரி, யாருக்கு வேலை இருக்குதோ இல்லையோ, தேவனை அறிந்து விசுவாசத்தோடு நன்மை செய்கிறவர்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். 1 பேதுரு 2:1-8 வாசிப்போம். 1 பேதுரு 2:1-8 நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வருதே இல்லையோ, நம்மளுக்கு என்ன கொண்டு வரணும், சாபத்திலிருந்து விடுதலையை கொண்டு வரணும். நாம் ஆசீர்வாதத்தை தேடி தேடி நடக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நம்மகிட்ட தீமை இல்லாமல் நம்மளை விளக்குனாவே அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் போதும் பார்க்கலாங்க, எத்தனை பேர் ஆசீர்வாதம் இல்லைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இயங்கிட்டு இருக்காங்க. அப்போ நாம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும் போது அல்லது ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இடறுதல் அப்படிங்கிறது வரக்கூடாது. நாம் இந்த மாதிரி சரியாக போனதுனால இப்படி வந்துச்சு, ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் முடிய இடறுதல்கள் தேவனுடைய வார்த்தையில் இந்த வசனத்தை இப்படி நினச்சேன், நான் இது இப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நற்கரிகளை இடறி விழுந்தோம்னா இதற்காக நாம் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் அதற்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை ரெண்டு விதமான காரியத்தை கொண்டு வருது. தேவனுடைய வார்த்தையோட உடன்படிக்கை செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது ஆசீர்வாதத்திற்கென்று நியமிக்கப்பட்ட ஜனங்கள், இடறும் போது அது இடறுவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திலே 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், இன்னொன்று இடறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நாம் எந்த வரிசையிலும் இருக்கிறோம் என்கிறதை நாம் சிந்தித்து நாம் தியானிப்போம். உபாகமம் 32:20-24 உபாகமம் 32:20-24
அவர்கள் மகா மாறுபடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள், தெய்வம் அல்லாதவினால் எனக்கு நெரிசலை ஊட்டி தங்கள் மாயையினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனமினால் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கி ஜாதியினால் அவளை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நகரம் மட்டும் எரியும், தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதமே அசிபாரமே வேக பண்ணும், தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன், அவர்கள் பசியினால் வாடி எரிமதமான உசரத்தினாலும் கொடிய வானையினாலும் ஆண்டு போவார்கள், துஷ்ட மிருகங்களின் மக்களையும் தரையில் ஊறும்
தேவனுடைய வார்த்தையோடு செய்த உடன்படிக்கையை மீறும் போது ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்னவா இருக்கும்? பாதாளத்தினுடைய வாசலை திறந்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு? உடன்படிக்கை செய்து மீறினவளுக்கு தெரியும், உடன்படிக்கையில நிலைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன காரியம் செய்வார்னு நல்லா தெரியும். சொல்லுங்க பாப்பா. அதுக்கு முன்னால ஆண்டவருடைய உடன்படிக்கையை செஞ்சா இப்ப மனுஷனோட நம்ம உடன்படிக்கை செய்யறோம், அதை மீறினா நாம முதல்ல என்ன பண்றோம்? இல்ல கோபம், அதுக்கு முன்னால, அதுக்கப்புறம் இல்ல. அதெல்லாம் அந்த ஆளை பார்க்காம இருக்கும்போது, அதெல்லாம் அந்த ஆளை பார்க்காம இருக்கும்போது மனுஷனோட ஒரு உடன்படிக்கை செய்து மீறும் போது அந்த ஆளை பார்க்கும்போது நாம என்ன பண்றோம்? அதேதான் முதல்ல நம்ம எழுதியிருக்கோம், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். ஏன் மறைக்கிறாரு? நல்லா பார்த்துட்டு இருந்தவர்
தானே,
பிடிக்கல. சோத்திரம் ஆண்டவர் முகத்தை பார்த்தார். ஆண்டவருடைய முகப்பிரகாசம் வரதை எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். மறைக்கிறாரு, மறைக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கோம் அதையாவது சொல்லுங்க. அப்ப அந்த அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும்ல, மறைக்காம இருந்தா எப்படி இருந்திருக்கோம்? ஆண்டவர் முகத்தை நம்மளுக்கு மறைக்காம இருந்தார்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்கும். முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்தாவே அதை தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் முகத்தை மறைச்சாரா, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரா, முகம் பிரகாசமா இருக்கும். ஏதும் வேண்டாம், முகத்துல பிரகாசம். அதே பாருங்க, உலகத்திலே ஒரு பழமொழி இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமா இருக்கணும். வாய்க்கு சமீபமா இருந்தா வாயளவுல வட சுட்டுட்டு போயிடலாம், ஆனா இருதயத்துல ஒண்ணுமே இல்லையே. இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருந்தா ஆண்டவர் அதைத்தான் பாக்குறாரு. மனுஷன் முகத்தை பாக்குறான், மனுஷன் முகத்தை பார்க்குறான், முகத்தில் வாயில் பேசுகிற வார்த்தையை பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. ஆண்டவர் இருதயத்தை பார்த்தாச்சுன்னா இருதயம் நல்லா இருந்ததுன்னா முகம் பிரகாசமாக. அப்போ முகம் பிரகாசமாக இல்லை அப்படின்னாவே ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டாரு. ஆண்டவர் முகத்தை மறைச்சாவே எல்லா சத்துருக்களும் உடனே ஒன்றுக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை வந்து பதறியும், நாமளும் பேசுவோம். தேவனுடைய முகப்பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதனால நாமளும் கசப்பான வார்த்தைகளை பேசுவோம், தவறான வார்த்தைகளை பேசுவோம். புறஜாதிகளும் பார்த்தீங்கன்னா, புறஜாதிகள் மதியின ஜனங்கள்னாலே உங்களை நான் கோபம் உண்டாக்குவேன் அப்படின்னா, சந்தன போட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு இருக்கிறவனெல்லாம் நம்மளைய என்னப்பா நீங்கள் செய்கிறீங்க. அப்போ தேவ ஜனங்களுக்கு விரோதமாக கல்லையும் மண்ணையும் வணங்குறவர்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவங்க மற்றவங்களுக்கு முன்பாக வந்து கேவலப்படுவதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவனுடைய வார்த்தையில் உண்மை இல்லை. முதலாவது தேவனும் முகத்தை மறைச்சிட்டார். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 21:32 இல்லை 21, மதிகெட்ட ஜாதி. நாம சொல்லுவோம் அவனுக்கு அறிவு இல்லை, அறிவு இல்லை, விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கான்ட்டு, ஆனால் அவன் நம்மளை பிரயாசப்படுத்துறான். காரணம் என்ன? நம்ம மாயிலையும் பொய்யிலையும் தான் ஆண்டவரை வணங்கிட்டு இருக்கிறான். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வர வரைக்கும் மனுஷனை ஏமாற்றி ஏமாற்றி நல்லா பழகிட்டோம். அதே மாதிரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதே மாதிரி ஏமாத்துறத ஆண்டவர் முன்பாக நம்ம செய்யறதுக்கு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவரை நம்ம மனுஷன் ஏமாற்ற முடியாது. மனுஷனை ஏமாத்திடலாம். பத்து கற்பனையில் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லப்பட்ட ஐந்து காரியங்கள் தேவனுக்கு விரோதமான பாவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருடாதே, போய் சொல்லாதே, கொலை செய்யாதுன்னு வருது. அது மனுஷனுக்கு விரோதமான பாவம். அப்போ மனுஷனுக்கு விரோதமான பாவத்தை செய்தால் மனுஷன் தண்டிப்பான். அப்போ தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தால் தேவன் தண்டிப்பான். அதனால் நாம் தேவனோடு தொடர்பு கொள்வது, தேவனுடைய வசனத்தை வாசிப்பது, சிந்திப்பது, நற்கிரியைகள் செய்வது, யாரும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம நன்மையான காரியங்களை செய்கிறது எல்லாத்தையும் தேவன் தான் பார்த்துட்ருக்கார். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி நல்லா பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. அப்போ நான் நினச்சிக்குவேன், பரவாயில்ல, நல்லா பக்தியாக இருக்காங்க, ஆண்டவராக துதிக்கிறாங்க, ஆவியில் அனலாக இருக்காங்க, நான் நினச்சிக்குவேன். ஆனால் ஆண்டவர் தான் ஒவ்வொருத்தருக்கும் பரலோகத்திலேருந்து பார்த்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும். அப்போது நாம் வந்து மாயையில் நம்ம துதிக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா, நீதியாக இருக்கிறோமாங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வர்ற ஆசீர்வாதங்களை வைத்து தான் நாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நாம் பொய்யையும் மாயையும் வச்சு நம்ம தேவனை ஏமாற்றும் போது தேவனுடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி எறிகிறது. பற்றி எறியும் பொழுது மதிகட்ட ஜனம், புத்தி இல்லாத ஜனங்கள் அப்படின்னா நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோமே, கல்லையும் மண்ணையும் வணங்குறாங்க, அறிவில்லாத ஜனங்கள். அந்த அறிவில்லாத ஜனம் இப்போ நம்மளுக்கு கிறிஸ்தவனுக்கு அறிவு சொல்லி கொடுக்குறான். காரணம் என்னென்னா, தேவன் நம்முடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் சாபமாக மாற்றுவதற்கு அவர் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார். 1 கொரிந்தியர் 3:17
எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்கப்படுவன். போட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விளையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவனும் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியின் முறையில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்.
போதும். இப்போ இங்கே நாம கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல அஸ்திபாரம் போட்டு நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து வளர்ந்து வர்றோம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல புல், வைக்கோல், மரம், வெள்ளி, பொன் இந்த மாதிரி காரியங்களை வச்சு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல, சிலவங்க ஞானமாக பேசுகிறாங்க, சிலவங்க நன்மை செய்கிறாங்க, சிலவங்க ஊழியம் செய்கிறாங்க, சிலவங்க நிறைய பேருக்கு நன்மை செய்கிறாங்க, இப்படியாக நல்ல நல்ல காரியங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நாளானது கிரியிலை வெளிப்படுத்தும். அப்போ கிறிஸ்துவுடைய உடன்படிக்கையை என்றைக்கு ஒரு மனுஷன் மீறுறானோ அன்றைக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவனுக்கு வருகிறது. அப்போ நியாயத்தீர்ப்பு எப்படி வருதுன்னா, உடனே பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளுகிறது. பாதாளத்தை உடனே மனுஷன் என்ன பண்ணுறான், திறந்து விட்டுறான். பூமியில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா பூமியில் நீ பாதாளத்தை நம்ம கட்டிட்டா அது பரலோகத்தில் நம்மளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்து சேரும். பூமியில் பாதாளத்தை திறந்து விட்டால் அதனுடைய சாபம் நம்மளுக்கே அது வந்துடும். அப்போ நம்மகிட்ட இந்த பரலோகத்துக்கும் பூமிக்கும் சாவியை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நாம் எப்படி அதை பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். அப்போ இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்துட்டு பாதியில் ஊழியத்தை விட்டு போகிறாங்க. 2 வருஷம் 5 வருஷம் ஊழியம் செய்கிறாங்க, 10 வருஷம் ஊழியம் செய்கிறாங்க. சிலவங்க நிறைய நல்ல இதோட ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, முடிவு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா பாதாளத்தினுடைய வாசல்களுடைய வல்லமை வெளியே வரும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அஸ்திபார கல்லை வேக வைக்குது. அஸ்திபார கல் வேகுது, அதுக்கப்புறம் அஸ்திபாரத்து கல் மேலே இருக்கிற மரம், புல், வைக்கோல் எல்லாம் வேகுது. ஆனால் இப்படி வேகிற சமயத்தில் சிலவங்க நன்மையான காரியங்கள் செய்திருந்தாங்கன்னா, எப்படி வெள்ளி, பொன், தங்கம் இப்படி போல் நன்மையான காரியங்கள் செஞ்சுருப்பாங்க, அந்த மாதிரி காரியமெல்லாம் வேகாமல் அப்படியே நிலச்சிருக்கும். ஆனால் இப்படி வெந்து போனவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் நஷ்டம் அடைஞ்சிடும். கல் வேகாதான் நான் வெடிச்சிடும். வெந்ததுன்னா கல் வேகாது, வெடிச்சிடும், பயன்படுத்த முடியாது. தங்கம் வெள்ளி வந்து வெந்துச்சுன்னா திரும்பவும் பயன்படுத்தலாம். கல் வெந்துருச்சுன்னா தூக்கி போட்ட வேண்டியது. உருகிதான் வேறு வேலைக்கு திரும்பி எடுத்து பயன்படுத்திடலாம்ல. கல் வெந்த கல்லை நம்ம எப்படி எடுத்து பயன்படுத்த முடியும்? முடியாது. வெந்த கல்லில் தண்ணி பட்டாச்சுன்னா தூள் தூளாக உடஞ்சி போயிடும். மலையிலேருந்து எப்படி மணலாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கோம், மழை பேஞ்சதுன்னா அந்த அவ்வளோ பெரிய பாறை ரெண்டாக வெடிச்சிடும். வெடித்து செதறி 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 தான் மணலாக வருது. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, நம்ம அஸ்திவாரம் நல்ல கல்லில் போட்டிருந்தாலும் சரி, அக்னியானது அவைகளை பரிசோதிக்கும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் நடந்து வரும்போது முதல்ல என்ன பண்ணாங்க, செங்கடலை கடந்தாங்க. அப்போது தண்ணியில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டுருக்கு வந்துட்டுருக்கு என்ன ஆகுறாங்க, உடனே மேகத்தின் வழியாக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. உடனே பகலில் வந்து மேக ஸ்தம்பமும் ராத்திரி வந்து அக்னி ஸ்தம்பமும் வந்துட்டுருக்குது. அப்போ இவங்க வந்து திரும்பவும் வந்து அக்னியில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இவங்க வேணும்னு சொன்ன கேட்டாலும் சரி வேண்டான்னு சொன்னாலும் சரி, யார் யார் தேவன் எகிப்துலேருந்து விடுதலை ஆக்கினாரோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஞானஸ்தானம் கட்டாயம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே வராது. அதனால் நாளானது நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தும். நம்ம தண்ணியில் ஞானஸ்தானம் முதல்ல எடுத்தோம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது தேவனுடைய வார்த்தையில் மேகத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, கொஞ்ச நாள் ஆகும்போது அக்னியில் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்போ அக்னியில் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது நம்முடைய கிரியைகள் வெந்து போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ திரும்பவும் நாம் தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும், திரும்பவும் நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சுருக்கேன், நான் எதுக்கு மனம் திரும்பணும், நான் ஏன் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா நியாயத்தீர்ப்பு நாளுக்கு நாள் பெருகி கொண்டதே இருக்கும். ஒரு மனுஷனும் அந்த மனுஷனை விடுதலை ஆக்க முடியாது. இப்படியாக இன்றைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அஸ்திவார கல்லிலிருந்து ஊழியத்தில் நாம் செஞ்ச எல்லா நற்கிரியிலையும் நாமளே தான் தீய வைக்கிறோம். வெளிப்படுத்தல் 9 ஒன்றிலிருந்து 4 வரை வாசிப்போம்.
அவைகளுக்கு பூமி உள்ள தேவர்களின் வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் எச்சிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனசரை மாத்திரமே சேதப்படுத்த
பாதாளத்துடைய வாசலை திறந்தாச்சுன்னா முதல்ல புகை அடிக்குது, கரும் புகை வருது. பாதாளம் திறந்தாச்சுன்னா முதல்ல தேவையில்லாத வார்த்தைகள் சும்மா அப்படியே சரளமா வரும், ஒரு அர்த்தமும் இருக்காது. புகை வண்டி ட்ரெயின் புகை விடுற மாதிரி நிறைய புகை வரும், நிறைய வார்த்தைகள் வரும், அதில் ஒரு அர்த்தம் இருக்காது. கரும் புகையான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அந்த வார்த்தைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டுக்கிளி போல வருமாம். வெட்டுக்கிளி வந்து என்ன பண்ணுது, பச்சையாக இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டுறது தான் முதல் வேலை. அதே மாதிரி நம்முடைய வாயிலிருந்து திடீர் திடீர்னு வார்த்தைகள் புறப்பட்டு நாம் செஞ்ச நன்மையை அது வெட்டி வெட்டி சின்ன சின்னதாக பண்ணிடும். அதை பார்க்குறவங்களுக்கு என்ன வேதனை தெரியுமா இருக்கும், தேல் எப்படி கொட்டுதோ அந்த மாதிரி வேதனை இருதயத்தில் இருக்கும். பாதாளம் திறக்கப்பட்டவர்கள் பேசுகிற வார்த்தையை மற்றவர்கள் கேட்கும்போது தேல் கொட்டுகிற வேதனையை ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் உண்டாகும். இது எப்போ நடக்குன்னு கேட்டீங்கன்னா, யார் யார் தேவனுடைய உடன்படிக்கையை மீறுகிறார்களோ அவர்களே சாவியை போட்டு பாதாளத்தினுடைய வாசலை அவங்களே திறந்துடுறாங்க, அவங்களே திறந்துடுறாங்க. தேவனுடைய வார்த்தையிலே உடன்படிக்கை செய்து நிலைத்திருக்கும் பொழுது அவர்களுடைய பாதாளத்தை அவர்களே பூட்டுகிறார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் திறவுகோலை வைத்திருக்கிறது போல இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் பாதாளத்தினுடைய திறவுகோலும் மரணத்தினுடைய திறவுகோலும் அவரவருடைய கையிலே இருக்கிறது. எதை போட்டு திறந்தாலும் உடனே அது வேலை செய்யும். நாலாம் வசனம் வாசிப்போம். ஒன்பதுல நாலு. பசுமையான எந்த பூண்டையும் சேதப்படுத்தாது, மரத்தையும் சேதப்படுத்தாது. அப்ப இவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிறாங்களா, என்ன அர்த்தம்? அது ஒரு ஆள் தான், தேவனுடைய முத்திரை.
தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷர் ஒரு குரூப் இருக்காங்க,
தரித்திரங்க இருக்காங்க, அப்ப அவங்கள சேதப்படுத்தாது.
அது நெற்றியில தரித்திருக்கணும்
அப்படின்னா அறிவுல தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் யாரை சேதப்படுத்தாது? இது யாரு? புல்லுனா ஒவ்வொரு நாளும் தங்களால் இயன்ற அளவு நன்மை செய்யக்கூடியவர்களை பாதாளத்திலிருந்து அளவு உபத்திரவ காலத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு சகல ஜனங்கள் மேலும் கடந்து வரும். அப்படி கடந்து வரும் பொழுது நன்மை செய்கிறவர்களாக நாம் இருந்தால் மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை நம்மளை தாக்காது. அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செய்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய நியாயத்திற்கு இந்த உலகம் முழுவதும் கடந்து வரும் பொழுது நம்மளை அது அணுகாது. காரணம் என்னன்னா, புல் அப்படின்னா தினந்தோறும் பெய்கிற பனியையோ மழையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாவது வளர்ச்சி இருக்குது, ஏதாவது சிறிதளவாவது அவர்கள் நன்மை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பு மிகவும் சமயமாயிருக்கிறது. அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை செய்யும்போது ஆவிக்குரிய காரியங்களிலே வளரலாம். அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நன்மை செய்கிற பழக்கம் யார் யார்கிட்ட இருக்குதோ அவர்களை பாதாளத்தின் வல்லமைகள் தாக்காது. அதுக்கப்புறம் பசுமையான பூண்டு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பாப்பா. இதுவும் பச்சையாக இருக்குது, அதுவும் பச்சையாக இருக்குது, அதனால் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் பல வியாக்கியானங்களை போட்டு இது இப்படி இருக்கும் அது இப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த பூண்டுங்கிறது அதுவும் பச்சையாக இருக்குது, புல்லுங்கிறதும் பச்சையாக இருக்குது, இதுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசத்தை போட்டு ஒரு கணக்கு கண்டுபிடிக்கலாமா? கரெக்டு. அதுக்கப்புறம் வாங்க,
அவங்களுடைய
கரெக்டு பாருங்க. இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கு பூண்டு, இருதயத்தில் நல்ல மனசு இருக்குது, நன்மை செய்ய முடியல. அப்படிப்பட்டவங்கள் தேவனுடைய நியாயத்திற்கு தப்புவார்கள். புல்லுங்கிறது வெளிப்பட்டாச்சு, நல்ல கிரியில வெளியில செஞ்சு தெரிஞ்சாச்சு, பூண்டுங்கிறது தெரியல, மனசுக்குள்ள மட்டும் இருக்குது. தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே நடைபெறும் அருவறுப்புகளை பார்த்து யார் யார் மனசுல வேதனைப்பட்டு கஷ்டப்படுறாங்களோ, யோபுவை போல அல்லது லோத்தை போல, இன்றைக்கி அநேகம் பேர் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறத பார்த்துக்கிட்டு மனசளவில் வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் பசுமையான பூண்டு, அவர்களை தேவனுடைய நியாய தீர்ப்பு நெருங்காது. மரம், மரம்னு என்ன அர்த்தம்? இல்லை, மரங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நன்மை செஞ்சு நன்மை செஞ்சு கொஞ்சம் பெருசாக வளர்த்தவங்க, காலங்காலமாக இல்லை, கொஞ்சம் மற்றவங்களை விட மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி. பச்சையான மரம் பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து தெரியும். அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்காது. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்லாதவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பேச்சு தெளிவாக இருக்கும், நன்மையான வார்த்தைகளை பேசுவாங்க, கோபமும் எரிச்சலுமான வார்த்தைகளை பேசாது இருப்பாங்க, குறிப்பாக பரிகாசம் பண்ண மாட்டாங்க. பரிகாசம் பண்ணினாவே போதும், ஒரு மனுஷன் நம்முடைய நியாய தீர்ப்பை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறான், அவன் அதிலிருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு அவனே அவனுடைய முடிவை தீர்மானித்துக் கொள்ளுகிறான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கிறிஸ்துவோட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். நம்முடைய உடன்படிக்கை எந்த அளவுக்கு இருக்குது, நாளானது என்னென்ன கிரியையில் வெளிப்படுத்தி இருக்கிறது, பாதாளத்திற்கும் மரணத்துக்கும் இருக்கிற திறவுகோள்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நாம் எந்த திறவுகோளை எப்போ திறந்துருக்கிறோம், எப்போ பூட்டியிருக்கிறாங்கிறத நாம் கணக்கு பண்ணி பார்ப்போம். இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன வந்திருக்குது? புறஜாதி நம்மளை பரிகாசம் பண்ணுறானா, மதி இல்லாதவன் நம்மளை கேவலப்படுத்துகிறானா, என்ன காரணம்? மனுஷனுக்கு விரோதமான பாவம் செய்தாவே மனுஷனே முகத்தை திருப்பிட்டு போகிறான். அப்போ தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தால் எவ்வளோ அதிகமாக இருக்கும்? சோத்ரம் மல்கியா 3:6-12 வரை வாசிப்போம்.
நீங்கள் ஜனசாராயி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமாக எல்லாம் பட்டசாலையில் கொண்டு வார்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல்லகளிலே திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டு உங்கள் மேல் ஆசுராத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். பூமி கனி பச்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதில்லை என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விருப்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார்.
ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சபையில் தசம பாகம் காணிக்க வர்றதுக்கு தான் எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. சாதாரணமாக இந்த வசனத்தை எடுத்து பேசினாவே காணிக்க தசம பாகம் நம்மளை கொடுக்கல, அதுக்காக பாஸ்டர் இந்த வசனத்தை எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு எல்லாரும் சிந்திப்பாங்க. ஆனால் இந்த வசனத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறைய இருக்குது. மறைச்சிக்க சொல்ல தெரியாது. இவங்களுக்கு வேணுங்கிறது தசம்பாகம் காணிக்க மட்டும்தானே, அது வந்துச்சுன்னா போதும் இல்லை. மற்றத சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? சோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு என்னை வஞ்சித்தீர்கள் சொல்றாரு. என்னை வஞ்சித்தீர்கள்னா தசம்பாகம் காணிக்கை அல்லது தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிப்பது, தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது, நற்கிரியைகள் செய்வது எல்லாமே தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவனுடைய காரியங்கள். அப்போ அதை உண்மையாக கை கொண்டா தேவனுடைய நீதி, அதை மீறினா தேவனுக்கு விரோதமான பாவம். அப்போ தேவனே சொல்கிறார் என்னை வஞ்சித்தீர்கள்னு. அப்படின்னா இது தேவனுக்கு விரோதமான பாவம். அப்போ தேவனுக்கு விரோதமான பாவத்துக்கு என்ன தண்டனை வருதுன்னு கேட்டிங்கன்னா என்ன வரும்? இப்போ இந்த வசனத்தில் வாசியில் தேவன் சொல்கிறார் நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள்னு. எதனால் ஆண்டவர் சொல்கிறாரு? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய துதி கணம் மகிமையை செலுத்தாதனால தேவன் சொல்கிறாரு. தேவனை இல்லை ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள்னு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஜனங்களை வஞ்சிக்க போகிறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கும்போது ஆண்டவர் வஞ்சிக்க மாட்டாரா? கண்டிப்பாக வஞ்சிப்பார். எப்படி இப்படி வஞ்சிப்பாருங்கிறது இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க வந்து பூமியின் கனிகளை
பச்சித்து போடுகிறவர்களை உங்களுக்கு
சோத்திரம். தேவனுக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருக்கிறவங்கள ஆண்டவர் தண்டிக்கிறாரு. அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதும் இல்லை. அப்படின்னா தேவனுக்கு விரோதமான நீதி செய்கிறவருடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியில யாரும் அளிக்க முடியாது. அதுக்கப்புறம்
திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார்.
திராட்சை செடினா அவங்க அவங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற ஆவியிலும் ஆத்மாவிலும் பேசக்கூடிய ஞானமான வார்த்தைகள் மிகவும் சரளமாக அவர்களுக்கு கிடைக்கும். தேவனுக்கு துதி கண மகிமை செலுத்தி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களுக்கு தேவனுடைய சாபம் இருக்கிறது, அல்லது தேவனுக்கு துதி கண மகிமை செலுத்தி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நீதி காத்திருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய நீதினு சொல்லும்போது எல்லாரும் நினச்சிக்குவாங்க எனக்கு தானே எந்த குறையும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் திராட்சை ரசம் கிடைக்காம போகுது. திராட்சை ரசம்னு சொன்னால் இனிமையாக ஞானமாக பேசுகிற திறமை அல்லது வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும், அல்லது அந்த மாதிரி ஞானமான வார்த்தைகளை பேசுவதற்குண்டான புத்தி சக்தி அறிவு கூர்மை இல்லாமல் ஒரு மனுஷன் எப்பவுமே கோபமான எரிச்சலான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்பான். முதலாவது தேவனுக்கு துதி கண மகிமை செலுத்தாமல் போனாவே தேவனுடைய சமூகத்திலேருந்து ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்க தெரியுது, அப்போ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தெரியலையே. அப்போ தெரியாதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றுறாரு. அப்புறம் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், வானத்தின் அது வாசிப்போம் 10. வானத்தின் பலகைகளை திறந்து எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது சொல்லுங்க பாப்போம். நம்முடைய அறிவு ரொம்ப மட்டமா போயிடும், மந்தமான புத்தி. சிலவங்களுக்கு எத்தனை சொன்னாலும் டியூப் லைட்டும் பாருங்க. என்ன ஒரு தடவை சொன்னால் தேவனுடைய காரியங்களை நல்லா புரிஞ்சுக்கிறது, படிப்பில் மற்றவங்க பேசுகிறதுல என்ன காரியத்தை சொல்லும்போது அது புரிஞ்சு கொள்றதில், ஒரு புத்தகத்தில் இருக்கிறத வாசிக்கும் போது அது தெரிஞ்சு கொள்றது, இப்படிப்பட்ட ஞானமான வார்த்தைகளை பேசக்கூடிய அறிவு சீக்கிரமாக வரும். பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறது வானம் உனக்கு வெண்கலமாக இருக்கும் அப்படின்னா அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மட்டமாக இருக்கும். வானம் திறந்திருக்குதுன்னா நம்முடைய அறிவு தாராளமாக தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்போது இடம் இல்லாமல் போக மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எங்கே இடம் இல்லாமல் போக மட்டும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, இருதயத்தில். இருதயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க, தெளிவுள்ளவர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பைபிள் ஸ்கூல் படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் 20 வருஷம் 30 வருஷம் கூட செஞ்சுருப்பாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 20 தடவை 30 தடவை பைபிளை படிச்சிருப்பாங்க, ஆனால் என்னான்னு கேட்டால் தெரியாது. இங்கே உள்ளத்தில் வெறுமை, இங்கே பாதாளம் தான் திறந்தாச்சே, பாதாளத்தை திறந்து விட்டால் உள்ள ஒன்றும் இருக்காது, எல்லாம் போயிடும். அடைக்கணும், அப்போ தான் அங்கே பரலோகத்தில் திறக்கும். ஸ்தோத்திரம். 3:12 வாசிப்போம். அப்பொழுது எல்லா ஜாதிய குணங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். மற்றவங்களாம் பார்த்தேன்னா நம்மளை பார்த்துட்டு பரவாயில்ல, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்காங்க, ஆசீர்வாதமாக இருக்காங்க அப்படின்னு அன்றைக்கி சொல்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்து, ஆமாம் கிறிஸ்தவங்களை பார்த்து என்னன்னு சொல்கிறாங்க, என்ன சாத்திரம் தீர மாட்டேங்குது, ஐயா கஞ்சனெல்லாம் இருக்கானுங்களா, எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா கிறிஸ்தவன யாரு சொல்லுங்க பாப்பா, இந்துன்னு ஒரு பேர் இருக்குது, கிறிஸ்தவனா ஒரு பேர் இருக்குது, முஸ்லீம்னு ஒரு பேர் இருக்குது. இந்துனா யாரு, இந்துனா திருட, முஸ்லீம்னா கிறிஸ்தவனா
போய்
கிறிஸ்தவங்க வந்து எத்தனாம் வேதக்காரங்கன்னா 4ஆம் வேதக்காரங்க. உலகத்தோடு கொஞ்சம் எசை எரிஞ்சு போனாதான் தெரியும் நம்ம யார். நம்ம நினச்சிக்கோ நான் காலையில் அதிகாலை எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிளை படிக்கிறேன், நல்ல காரியங்களை செய்கிறேன், வெளியில் கேட்டால் தெரியுது நம்ம காரியங்களை கிரியில் பார்த்தா தர்த்தனம், என்ன பேசினாலும் புரிய மாட்டேங்க. கேட்டால் நம்ம ஜெபம் பண்ணுறாங்க பைபிள் வாசிக்கிறாங்கன்னு ஒரு இதில் ஒன்றும் இல்லை, அம்பார் பொட்டு வச்சு சந்தனம் பொட்டு வச்சு எப்படி இருக்காம பாரு, நாளானது கிரியை வெளிப்படுத்தும். சரி, இதுல 6 வாசிப்போம். 6:7 மல்கியா,
நான் மாறாதவன், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை, நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஆட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்.
சரி, இப்ப ஆண்டவரை மனம் திருப்புறது யாரு, ஆண்டவரும் நம்மளை பார்த்து மனம் திருப்புவாரா, நம்ம ஆண்டவரை திருப்பணுமா, இப்ப அதான் ஒரு கேள்வி. நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து ஆண்டவர் நம்ம முகத்தை ஆண்டவர் வந்து நம்ம பக்கமாக அவர் முகத்தை திருப்புவாரா, இல்லை நம்ம தான் ஆண்டவரை திருப்பணுமா?
ஆ,
முதல்ல யார் ஆண்டவரை மனம் திருப்புறது யாருன்னா மனுஷன்தான். அவர் வந்து மனம் மாறவே மாட்டாரா, ஒரே மாதிரி தான். அவர் மனசை மாற்றவே முடியாது. ஆனால் மனுஷன் நினச்சார்னா அவருடைய மனசை மாற்றலாம். எல்லாமே மனுஷங்கிட்ட தான் இருக்குது. அவர் சொல்கிறார், நான் மாறாதவர்னு சொல்கிறார். இந்த மாதிரி எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா கிறிஸ்தவ பிரசங்கத்தில்? ஏதாவது பாஸ்டர் பேசியிருக்காங்களா, யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசைகிட்ட சொல்கிறாரு, நான் வந்து மாறவே முடியாது. ஆண்டவர் மாறாமல் அப்படியே ஒரே நிலைமையில் இருக்கார். ரெண்டு தீமத்தையோ 2:12-13 அவர் ஏன் மாறாதவரா இருக்கார்னா, அவர் உண்மையானவர். அந்த உண்மையிலிருந்து அவரை மாற்ற முடியாது. அவர் நீதியை காக்கிறவர், அவர் பரிசுத்தர், அவர் உண்மை இல்லவர். அந்த உண்மையிலிருந்து நாம் மாற்றுன்னு சொல்லி நினச்சோம்னா அவர் மாறவே மாட்டார். சாதாரண நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் வரும்போது நாம் என்ன சொல்கிறோம், ஆண்டவர் பார் என்னை எப்படி சோதிக்கிறார். ஆமா, வர்றாரு. யார் மணந்திருப்பா? மோசை தானே மணந்திருப்பான். அவன் அந்த மாதிரி கேட்கும் போது தானே அந்த மாதிரி ஆண்டவர் அவர் சொல்றாரு, அவர் தன்னுடைய மனசுலேருந்து மாறி இருக்காரா? மாறல. நம்முடைய வாழ்க்கையில சோதனை கஷ்டம் வரும்போது நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவங்க தான் என்ன சோதிக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி இப்போ பொய்ய சொல்கிறாங்க. யார் சொல்கிறது இப்போ பொய் இருக்கு? மனுஷன் சொல்கிறதெல்லாம் பொய் இருக்கு. கஷ்டம் துன்பம் வரும்போது ஆண்டவர் அவனை சோதிக்கலை, இவன் தான் ஆண்டவரை சோதிக்கிறான். உண்மையிலேருந்து மாறும்போது அவனுக்கு ஞானுடைய ஞாயிற்று வருகிறது. அவர் உண்மையில் நீதியாக இருக்கிறவர். நாம் மறுதளிக்கும் போது அவரும் நம்மை மறுதளிக்கிறார். நம்ம பொய் சொன்னோம்னா அவரும் நம்மளுக்கு பொய் சொல்கிறாரு. நம்ம உண்மையாக இருந்தால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவரை மாற்றுறது யாரு, மனுஷன்தான். நாம் ஜபம் பண்ணும்போது நம்ம துதிக்கும் போது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மனசு மாறுறார். துதிகளில் வந்து வாசமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் வந்து தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து வந்து நம்மளுக்கு வேணுங்கிற நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். எரேமியா 18:1 1-8 வாசிப்போம்.
அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த பொய்யவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் விட்டாரே களிமண், பொய்யவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன வார்த்தத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவளுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதிருக்கும்படிக்கு
போதும். இப்போ வாசிச்சதுல முதல்ல யார் மனம் மாறுறான், அவர் அதே ஒரே மாதிரி தான் இருக்கார். அவரை திருப்பவே முடியாது. என்ன சொன்னாலும் ஆண்டவரை வந்து மனம் திருப்பணும்னா முடியவே முடியாது. அவர் நீதியுள்ளவர், பரிசுத்தர், உண்மையை காக்கிறவர். அந்த சுபாவத்திலேருந்து அவரை திருப்பவே முடியாது. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் கட்டுவேன், இடிப்பேன், அவரில் சவிப்பேன், அவரில் வந்து நிகராம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த சமயத்தில் அந்த ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் அவர்கள் மனம் மாறும்போது தான் நான் மனம் மாறுவேன். என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்து பாவ அறிக்கை செஞ்சு மனம் திரும்புகிறாங்களோ அன்னைக்கு தான் ஆண்டவர் மனம் மாறுவார். அப்போ ஆண்டவர் மனம் திருப்புறது யாருக்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்கு. பாருங்க அவர் எப்பேற்பட்டால் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருக்காரு. அவர் மனசை திருப்புறதுக்கு மனசனால தான் முடியும். ஆமாம், நம்ம மனம் திரும்பினா அவர் மனம் மாறுது. எரேமியா 18:9-12 வரை வாசிப்போம்.
அட்டவே நாட்டவே ஒரு ஜாதி ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லுகிறது உண்டு, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொருளாமட்டத்தை செய்வார்களானால் நான் அவர்களுக்கு அருள்சியவே என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுதும் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் கொடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் சீர்படுத்துகளை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள் கூடாத காரியம் நாங்கள் எங்கள் யோசனைகளுடைய நடந்து அவரவர் தத்தம் பொல்லாத இதயத்துடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள்.
எங்க அப்பா வந்து ஆண்டவரால் எடுத்து பயன்படுத்தப்பட்டாலே நல்லா ஊழியம் செஞ்சாரு, எனக்கு தீர்க்க தரிசன வசனம் என்ன இருக்குது, கட்டுவேன் நாட்டுவேன் மற்றும் என்னை வந்து எல்லாம் ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நாங்கள் பாஸ்டருடைய பிள்ளைகள், நாங்கள் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பாஸ்டருடைய பிள்ளைகள். பாரு ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருன்னு சொன்ன ஜனங்கள் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறதுண்டு. முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாங்குகிற ஜனங்கள் அநேக பேர் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் அப்படி வாக்குத்தத்தை பெற்ற ஜனங்கள், ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பொல்லாத காரியத்தை செய்து ஆண்டவரை விட்டு வழி விலகும் பொழுது ஆசீர்வதிப்பேன் நாட்டுவேன் கட்டுவேன் சொன்ன காரியத்திலேருந்து மனம் மாறி திரும்ப என்ன பண்ணுறாரு, அவளை இடிக்கிறதுக்கும் சபிக்கிறதுக்கும் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நம்மெல்லாம் ஆண்டவர் நம்மளை எல்லா காரியத்திலையும் மென்மேலும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அதனால் நம்ம எப்படி வேணாலும் போனோம் அப்படின்னு சொன்னால் அது முடியாது.
அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன்.
இருக்கிற ஆசீர்வாதத்தையும் சாபமாக மாற்றுவேன். அதனால் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கானா, அவ்வளவு தேடி பார்த்தா அங்கே இருக்காது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத இடத்துல உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நற்கிரியை செய்கிற மனுஷன் எவனோ அவனுக்கு அதிகமான நற்கிரியைகள் ஆண்டவர் கொடுப்பார். தேவனுடைய சமூகத்தில் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிற ஜனங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதை விட்டு போட்டு மாயமாலமும் பொய்யும் மாயும் வச்சுட்டு இருந்தா என்ன இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கானா, அத்தனை ஆண்டவர் எடுத்துருவார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர்த்துக்கு ஆசீர்வதிப்பேன் கட்டுவேன் நாட்டுவேன்னு சொல்லி இருக்கிற அநேக ஜனங்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களோ அது அங்கே இல்லை, எல்லாம் காணாம போச்சு. எத்தனையோ ஊழியங்கள் வளர்ந்து இன்றைக்கு காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி கிராம பகுதியிலையும் அங்கே இங்கே இருந்து தனிப்பட்ட முறையிலிருந்து ரெண்டு பேர் மூணு பேர் கூடியிருக்கிற ஜபங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி எத்தனையோ இடங்கள் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிராம பகுதியிலையும் ஏழை மத்தியிலையும் ஆண்டவர் அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அதனால் எல்லோரும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லிட்டு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் தேவனை விட்டு விலகி சாபத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய மனசை மாற்றுறது யாருன்னா மனிதன் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுக்கு துதிக்கன மகிமை செலுத்தினால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். அல்லது ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தேவனை துதிக்காமல் போகும்போது அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் சாபமாக மாற்றுவார். அதனால் இன்றைக்கு நாம் கேட்டபடி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உடன்படிக்கை எந்த அளவுக்கு இருக்குது? நம்மகிட்ட பரலோகத்தினுடைய சாவியும் பூமியினுடைய சாவியும் பாதாளத்தினுடைய சாவியும் ஆண்டவர் கொடுத்துருக்கார். எந்த சாவியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் வர்ற சம்பவங்களை வைத்து நாம் கண்டுபிடித்து கொள்வோம். நாம் மற்ற புறஜாதியின் மத்தியில் தூசிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய ஜனங்கள், அவங்க சொன்னால் நடக்கும், இவங்ககிட்ட ஜெபம் பண்ணால் அந்த காரியம் நடக்கும், இவங்ககிட்ட ஆலோசனை கேட்டால் சரியான ஆலோசனை சொல்லுவாங்க அப்படின்னு எல்லா இது விதத்திலையும் ஞானமுள்ளவர்களாக அர்த்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் மற்றவங்களுக்கு முன்னால் அந்த ஆவியை காட்டக்கூடாது, அவங்களுக்கு கட்டுப்பட்டுருக்கணும். பாட்டு போகிறது, ஜபம் பண்ணுறது, அப்படி ஏழு வீட்டு கேட்குற மாதிரி இது பண்ணுறதுன்னா அதனால தான் கிறிஸ்தவங்களுக்கு எந்த இந்த பகுதியிலே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக மாய்மாலம், மாய்மாலம், அவ்வளவு மாய்மாலம். ட்ரம் அடிச்சு பாட்டு பாடி அதை பண்ணி ஆன்லைன் நடத்தி நம்ம பக்தி உள்ளவங்கள காமிச்சு காமிச்சு எல்லாரும் இருக்கிறான் புறஜாதியெல்லாம். காரணம், நம்முடைய ஆவி தேவனோடும் நம்மளோடு தான் ஐக்கியமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக காமிக்கிறதுக்காக பொய்யும் மாய்மாலம் போட்டோம்னா ஆண்டவரே அதுக்குண்டான நியாய தீர்ப்பு கொடுப்பார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தையிலே நாம் கடைப்பிடிக்கிறவர்களாக இருந்தால் திராட்சை செடியில் ரசம் இருக்கும். அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. மற்றவங்க நம்ம பக்தி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆண்டவர் என்னை இன்றைக்கு எப்படி வைத்திருக்கிறார் தனிப்பட்ட முறையில், அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய அறக்கதவை சாத்தி நீ பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நீ அந்தரங்கத்திலே ஜெபம் பண்ணு. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா எல்லாம் வெளியிறாங்கம்மா தான், வால் போஸ்ட் அடிக்கிற மீட்டிங் தான். ஆமாம், தனிப்பட்ட முறையில் இருதய கதவை சாத்தி வாய் உதடு மட்டும்தான் அசையணும். மாய்மாலம் போட்டால் அந்த மாய்மாலத்துக்கு உண்டான தண்டனை அடுத்த நாளே தெரியும். உடனே வீட்டை காலி பண்ண போகணும். மாய்மாலங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, பொய்ங்கிறது வரக்கூடாது. பாதாளத்தும் மரணத்தினுடைய சாவியை நம்ம திறக்கிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. அதை கூட்டினது கூட்டினது மாதிரியே இருக்கணும். நம்ம திறக்கிறது பரலோகத்தில் தான் திறக்கணும். பரலோகத்தில் திறக்கிறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு நம்பார் பரலோகத்தில் திறக்கிறம்பார் திறக்கிறம்பாருன்னு சொல்லிட்டு இங்கே மாய்மாலம் பண்ணிகிட்டு இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம வந்து பூட்டாததுக்கு முன்னாலே இங்கே இருக்கிறவனெல்லாம் பூட்டிடுவான், எல்லாம் நம்மளை பரிகாசம் பண்ணுவான். இன்றைக்கி கிறிஸ்தவங்க ஏன் பரிகாசிக்கும் நிந்தைக்கும் ஆளாக இருக்கிறார்கள்? எல்லாம் வெளிவேசம்தான். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை, இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சித்திக்கிறது இல்லை, தேவனுடைய உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறது இல்லை. தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார், அதனால் என்னாச்சு, எல்லா புறஜாதிகளும் முகத்துக்கு முன்பாக வந்து கேட்காத கேள்வியை கேட்டு இன்றைக்கி கிறிஸ்தவங்களை அவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எங்கே வெளியில் போனால் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு வாய் கொடுக்காம எல்லாம் சாத்தானுங்க அவனுங்கெல்லாம் அந்த கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு போயிட்டு ஒளிஞ்சொழிஞ்சு ஓடிட்டுருக்காங்க. யாராவது புறஜாதி கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்ல முடியுமா? இல்லை. காரணம், புறஜாதியும் பைபிள் படிக்கிறான். தேவனுடைய நாமத்தை வைத்து மாய்மாலத்துக்கு மேலே மாய்மாலம் பண்ணி பண்ணி நாங்கள் தான் ரொம்ப நீதி இல்லாமல்னு சொல்லி வெளி வேஷம் போடும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆளுகளையும் ஆண்டவர் ஏறி விட்டு அவன் என்ன பண்ணுறான்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுப்பிடுறார். ஆனால் அவங்களும் தேவனுடைய ஜனங்கள் தான், அவர்களையும் தேவன் தான் உண்டாக்குனார். அதனால் நம்மை தெரிந்து கொண்டது போல தேவன் அவர்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளும் ஒரு காலத்தில் புறஜாதியாக தான் இருந்தோம், கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு தான் இருந்தோம். ஏன் நம்மளை தெரிந்து கொண்டது போல தேவன் அவர்களையும் ஏன் தெரிந்து கொள்ள மாட்டார்? கண்டிப்பாக தெரிந்து கொள்வார். நாம் தேவனுடைய காரியத்தில் உண்மை இல்லாமல் போகும் பொழுது இன்னும் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வர நேரம் சமீபமாக இருக்கிறது. அதனால் நம்மளுக்கு கிடைத்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.